ගරු සුසිල් ප්‍රේමජාන්ත ඇමැතුමා, ඔබතුමාට විනාඩි 12ක් තියෙනවා. ඊට පෙර ගරු බිමල් රත්නායක ඇමැතුමා මුලස්සන පැමිණෙයි.
මම හිතනවා මේ හර්ෂ ආචාර්ය හර්ෂ සිල්ලා
ඇමැතුමා ඕඩර් ප්ලීස් ගරු බිමල් රත්නායක.
මම ආචාර්ය හරිස් සිල්ල මැතිතුමා පොඩ්ඩක් හිටියොත් හොඳයි. මොකද එතුමා නවත්තපු තැනින් තමයි මම පටන් ගන්න හදන්නේ. දැන් ඔබතුමා කිව්ව කාරණේ මම පිළිගන්නවා. මොකද දල වශයෙන් ගත්තොත් අද රටේ ආනයනයන් සඳහා දල වශයෙන් වර්ෂයකට ඩොලර් බිලියන 20ක් යනවා. සියලු ආනයනයන් සඳහා. සියලු අපනයනයන් වල ආදායම දල වශයෙන් ඩොලර් බිලියන 8ක් 12ක් වෙනවා. දැනට පරතරයක් තියෙනවා ඩොලර් බිලියන 8ක. මේ ගෙවුම් ශේෂ පරතරය, බැලන්ස් ශේෂ පරතරය ගෙවුම් ශේෂයට ගිහිල්ලා මේක සමස්ත ආර්ථිකයට ඒ බලපෑම කරනවා. දැන් මේක පියවගන්නේ කොහොමද? දැන් මේ අභියෝගයට මුහුණ දීලා තියෙන අතරතුර තමයි ඔබතුමා කිව්ව විදිහටම අපි දන්න විදිහට 2019 වෙනකොට තව අලුතෙන් ඩොලර් බිලියන 4ක් හොයන්න ඕනේ ණය සහ පොලිය ගෙවන්නේ. ණය වාරික. එතකොට අර 8ට තව 4ක් එකතු කරන්න ඕනේ තව මාස 12කදී. එතකොට ඩොලර් බිලියන 12ක් වෙනවා ඔතන පරතරය. දැන් බලන්න අපි මේ හදා ගන්න ඕනේ තැන්. දැන් කොහෙන්ද මේක හොයන්නේ? අපේ සම්ප්‍රදායික අපනයනයන් ගේ අද ඒ ආදායම ඉන්නේ නැහැ. පොල් අපිටත් නැතුව පොල් පිටරට යවන්න බෑ. ඊළඟ කාරණය තේ නිෂ්පාදනයේ 20%කින් වැඩිලා. කෘෂිකර්මයේ මේ අවුරුද්දේ ඍණ 1.2 කෘෂිකර්මාංශයේ. සේවාංශයේ තමයි වැඩි වෙලා තියෙන්නේ. දැන් ඊළඟට අපි හාල් ගෙන්නන්න ඕනේ. තව එමදුර දැන් පොලුත් ගෙන්නන්න ඕනේ. දැන් මේ අපි කොහෙද යන්නේ? අපි ඉස්සෙල්ලා සැලසුම් ගතව අපේ රටේ තිබෙන 70%කට එහා ඉන්න කෘෂිකර්මයේ මත යැපෙන ජනතාවත් ආරක්ෂා කරගනිමින් යම් ආරක්ෂණවාදී වැඩපිළිවෙලකට ගිහිල්ලා අපේ රටේ කෘෂිකර්මය ශක්තිමත් කළා අපේ ආනයනයන් සීමා කරගන්න ඕනේ. අනිත් පැත්තෙන් අපනයනයන් දිරිගන්වන්න ඕනේ. දැන් අපනයනයන් ගමු ඇඟලුම් කර්මාන්තය. අද ඇඟලුම් කර්මාන්තය අපිට තරඟ කරන්න වෙලා තියෙන්නේ වියට්නාමයේ, බංග්ලාදේශයේ, චීනයේ වැනි රටවල් එක්ක. දැන් අපේ ඇඟලුම් අපනයනකරුවන් තරඟ කරන්නේ කොහොමද? ජාත්‍යන්තර වෙළඳපොලේ ඒකක පිරිවැය ගන්න. ඒකක පිරිවැය අපේ වැඩි අනිත් රටවල් සියල්ලට වඩා. ඇයි? කලාපේ වැඩිම බලශක්ති විදුලි බල ඒකකයකට ගෙවන රට අපි. විදුලි බල ඒකකයකට. එහෙමනම් ඒ විදුලි බල යොදාගෙන කරන නිෂ්පාදනයේ හැම නිෂ්පාදන ඒකකයකටම තරඟකාරී මිල ගත්තහම පස්සේ කලාපයේ සහ අනිත් රටවලට වඩා වැඩි මිලක් අපේ නිෂ්පාදකයා ගෙවන්න වෙනවා. එහෙනම් මොකක්ද ඒකට කරන්න තියෙන්නේ? පළවෙනි කාරණේ අපේ රටේ බලශක්තිය. බලශක්තිය සඳහා ගෙවන අධික පිරිවැය අඩු කිරීම සඳහා වැඩ කරන්න ඕනේ. ඒ අපි අවුරුදු 3ක් තිස්සේ කතා කර කර ඉන්නවා LNG විදුලි බලාගාරය ගැන කෙරවල පිටියේ. තාම බැරිනවා තීන්දුවක් ගන්න. දැන් අපි කොහෙද ගිහලා නවතින්නේ? දැන් ඊළඟට එනවා සැලැස්ම, ජනන සැලැස්ම විදුලි බල මණ්ඩලේ ඊළඟ අවුරුදු 20ට. අන්න ඒක නැවත යෝජනා කරනවා ගල්ලඟුරු වලට යන්න. මේ පැත්තෙන් COP21 පැරිස් ගිවිසුම අත්සන් කළා. දැන් අපි කතා කරනවා දේශගුණික විපර්යාසය නිසා අස්වැන්න එන්නේ. ඔව්. උතුරු පළාත නැගෙනහිර, වයඹ, උතුරුමැද, නියඟේ, දකුණු පළාත බස්නාහිර, ඌව, මේ පැත්තේ වැස්ස, නායයන්. දැන් කොහොමද මේක කළමනාකරණය කරන්නේ? මොකද අපිට විතරද වැස්ස වහින්නේ? අපේ රටට විතරද නියඟේ තියෙන්නේ? ඒ මොකද අසල්වැසි රටවලට නැද්ද නියඟේ? ඒකට වැස්ස නැද්ද? නෑ, මේ සියල්ලම තියෙනවා. එහෙමනම් ඒක කළමනාකරණය කිරීමේ වගකීමයි අපිට තියෙන්නේ. මං සරල ප්‍රශ්නයක් ගැන අවධානය යොමු කරනවා. අපේ රටේ ග්‍රැෆයිට්, ලෝකයේ අනාගතම ග්‍රැෆයිට්. අද ග්‍රැෆයිට් වලින් ග්‍රැෆින් ගන්නවා නැනෝ තාක්ෂණේ. ග්‍රැෆයිට් 1 kg 1 ton එකක මිල දල වශයෙන් ඩොලර් 280ක් විතර වෙන්නේ. හොඳයි, ග්‍රැෆින් ටොන් එකක් හැදුවොත් මේක වැඩි කරන්න 15,000. අන්න තමුන්නාන්සලට විදේශ නෙමෙයි උපයන තැන. හැබැයි අපි මොකද කරලා තියෙන්නේ? අවුරුදු 25කට ජර්මන් සමාගමක් එක්ක ගිවිසුමට ගිහිලා ග්‍රැෆයිට් ඒකාරයෙන් පිටරට යවන්නේ. මම මිනරල් පොලිසි එක දැම්මා, ඒක තාම මග දැන් අවුරුද්දකට වැඩි. ඉල්මනයිට් අවුරුදු 35කට තියෙන ඉල්මනයිට් තියෙනවා අපේ රටේ නැගෙනහිර වෙරළ තීරයේ පුත්තලමේ අරුවක් කාල් වලයි. 70%ක් ගන්න පුළුවන් ටයිටේනියම් නැනෝ ටයිටේනියම් ඉල්මනයිට් වලින්. අන්න පරීක්ෂණයේ අවසාන අදියරේ තියෙන පිටිමන ස්ලින්ටෙක් එකේ අපේ. දැන් මේව දන්නවද ට්‍රෙෂරි එක? දන්නවද නෑ. නැනෝ ටයිටේනියම් ඩයොක්සයිඩ් කිලෝ එක මිල කීයද? ඉල්මනයිට් කිලෝ එක මිල කීයද? දැන් කොහොමද 4 බිලියන් හොයන්නේ? අප නෙන් වැඩි කළ බෑ. ඇඟලුම් යවන්න ගියාට GSP සහන ලැබුණට එහෙට යනකොට මිල වැඩි අපේ තනක කරන්න බෑ. ක්වොලිටි ඉම්ප්‍රූවමන්ට් එකක් නෑ. ඒවට අවධානය යොමු කරන්න. ඒක වෙන්නේ නෑ. හොඳයි තෙල් අංශය ගමු. දැන් මොකද ඒක වෙලා තියෙන්නේ? අපේ තෙල් බිල ආනයන බිල සමස්ත ආනයනෙන්ගෙන් 120ක්. සමස්ත ආනයනෙන්ගෙන්. සමස්ත ආනයනේ ඩොලර් බිලියන 20යි. තෙල් වලට විතරක් මිල පහළ ගිහිලා තිබෙන නිසා අද 55 60 තිබෙන නිසා ඩොලර් බිලියන 4යි. සියට 20යි. 5න් 1යි. හරි. දැන් ප්‍රෙෂර් කෙනෙක් ඉන්නවද තෙල් සංස්ථාවේ? දැන් යන්නේ මොනාරද ස්පොට් වලට. මේක තේරෙන්නේ නැහැ මිනිස්සුන්ට සාමාන්‍ය. ටර්ම් කොන්ට්‍රැක්ට් එකයි ස්පොට් එකයි තේරෙන්නේ. තෙල් මිල කොහොමද තෙල් මිල තීන්දුව කරන්නේ? මොනවාද ප්‍රධාන සාධක? සිංගප්පූරෙන් ගන්නවා සිංගප්පූර් ප්ලැට්ස්. ඒක ප්ලැට්ස් මොකද්ද කියන කිල මට වෙලා යන හින්දා මම කියන්නේ නැන්නේ. ඩුබායි ගත්තොත් ඩුබායි ප්ලැට්ස්. බ්‍රෙන්ට් ගන්නෑනේ. එතකොට තෙල් බැරල් එකක මිල. අපේ සමහරු දන්නේ මිල තීන්දුව කරන මේගොල්ලෝ හිතන ලීටර් වලට මිල තීන්දුව කරනවා කියලා තෙල් වෙනද පොලි. සමහර බලධාරීන් ඒකවත් දන්නේ නැහැ අහන්න බලන්න. සිංගප්පූර් ප්ලැට් එක ගන්න. බැරල් එකක මිල. ඔකට ප්‍රීමියම් එක දාන්න. දැන් ඉතින් ප්‍රීමියම් එක කියන්නේ මොකද්ද කියන්නත් එපා. ප්‍රීමියම් එක ස්පොට් ගන්නකොට වැඩි. ටර්ම් ගන්නකොට අඩුයි. ස්පොට් ගන්නකොට 1.26 නම් ස්පොට් ගන්නකොට 3ට වැඩි. පරතරය අරගෙන වැඩි කරලා බලන්න බැරල් එකකට තියෙන අන්ද බැරමුල බැරල් එකකට ටොන් කීයක් ටොන් එකකට බැරල් කීයක් තියෙනවද? අද ඒක දන්නවද? ඒක දන්නෙත් නැහැ. ටොන් එකකට බැරල් තියෙනවා 7.2ක් US බැරල් වලට. බැරල් එකකට ලීටර් තියෙනවා 159ක්. මේමයි ගණන් හදන්නේ. ඊළඟ සාධකේ මොකද්ද? එක්ස්චේන්ජ් රේට්. ආ එක්ස්චේන්ජ් රේට් එක ඇප්ලයි කරන්නේ කොහොමද? ලයිබර් ප්ලස්. හැම ඉම්පෝට් එකකටම ප්‍රීමියම් එකක්. දැන් ඒක ගන්න ඕනේ ඊළඟට. ඊළඟට අපි ගන්නේ අත්පිට මුදලට නෙමෙයි. ණයට. ඒතර ඒකට පොලියක් එනවා. මෙන්න මේ ප්‍රධාන සාධක තුනයි අපේ එක්ස්චේන්ජ් රේට් එකයි කියන සාධක හතර මත තමයි තෙල් මිල තීන්දුව කරන්නේ. මේකවත් දන්නේ නැහැ අද. තෙල් නැව් බාලයි කියලා රිටර්න් කළා මහා කාලකෝට්ටියක්. හැබැයි මේක සාකච්ඡා වෙන්නේ නැහැ. ඩොලර් බිලියන 4ක ටර්න් ඕවර් එකක් තිනවා. ආනයනයන් වලට විතරයි. විකුණුම් මිල පැත්තකට දාලා. දැන් මේකට ට්‍රෙෂර කෙනෙක් නැහැ. කවුද මිල තීන්දුව කරන්නේ? ස්පොට් ගන්නකොට.
මූලාසනයට සාධනීය මැදිහත්වීම් කරන්න පුළුවන් නිසා.
සමහරවිට පුළුවන්.
පසුගිය IOC සහ තෙල් ස්ට්‍රයික් එක අවස්ථාවේදීත් මේ තෙල් මිලදී ගැනීමේ ටෙන්ඩර් ක්‍රමය පිළිබඳ විවාදයක් ඇති වුණා රට තුල. ස්පොට් ට්‍රේඩින්ද නැත්නම්
ටර්ම්ඩවලින්ද
කියන එක. සමන් දැන මම ඉල්ලා සිටිනවා රටේ ප්‍රයෝජනය සඳහා ඔබතුමා හිටපු අමතිවරයෙක් වශයෙන් විශේෂ බාර විනාඩියක් අරන් පැහැදිලි කරන්න
කියලා. මම ලංකාවේ හිටපු නැති නිසා මම ඒ ගැන ඒ වෙලාවේ කතා කළේ නැහැ. හිටපු නිසාත් මම කතා කළේ නැහැ. මොකද එතකොට හිතයි මේ වෙනත් අවධානයක් ගන්න කරනවා කියලා. නෑ ඒක නෙමෙයි. මම මේ ෆැක්ස් මේ සම්පූර්ණයෙන්ම කරුණු විතරයි මම පැහැදිලි කරන්නේ. ද ටර්ම් මේකදී වෙන්නේ ටෙන්ඩර් කැඳවලා මාස 3 හෝ 6 සාමාන්‍යයෙන් 6 මැදි කාලයට නැත්නම් අවුරුද්දටත් යනවා. ඒ කාල සීමාව සඳහා තෙල් මිල ගැනීම සඳහා ගිවිසුම් ගත වෙනවා. ඒක ටෙන්ඩර් කැඳවලා මේ කැබිනට් අපොයින්ටඩ් ටෙන්ඩර් කමිටි එකෙන් ටෙක්නිකල් ඉවලියුෂන් කමිටි එකෙන් ඉවලියුවේට් කළා. ඒ ටෙන්ඩර් එකේ මිල තීන්දුව කරගත්තාම ඒවට සමාගම් කීපයක් එවි ගණුම් කරුව 3ක් 4ක් 5ක් එවි. ආවහන් පස්සේ ඒ අය ඒ සඳහා ටෙන්ඩර් ඉදිරිපත් කරනවා. මෙන්න මේකයි මිල. එතකොට තොග මාස 6කට යනකම් එනවා. එතකොට ඒක තීන්දුව කරනවා සාමාන්‍යයෙන් ටොන් 40,000ක් නම් බැරල් එනවා 7.7 වශයෙන් පහින් වැඩි කළොත් ලක්ෂ 3ක්. ඒ අනුව මිල ගණන් තීන්දුව කරන. අර මං කිව්ව සාධක 4 අනුව තමයි ගණන් එන්නේ. ඒතර සාමාන්‍යයෙන් වෙන්නේ දැන් ඒක දිගු කාලින. එතකොට ඒක ෂෙඩියුල් කළාම නැව නියමිත කාලට එනවා. සැපයුම් කරුටත් ලේසි සැපයුම් කරු මේ තෙල් උණන්නේ නැහැ නේ යාට. සැපයුම් කරු සිංගප්පූරුවේ ඉන්න හෝ ඩුබායි වල ඉන්න තෙල් නිෂ්පාදනය කරන රටක් එක වෙළඳ කිසුමකට ගිහිල්ලා තියෙන්නේ. එයා දිගු කාලිනව යනවා මේ වගේ තව ගණුම් ඉල්ලුම් කරුවන් ඉන්න ගණනාවකට ඇති වෙන්න එයා දන්නවා එයාට කොච්චරක් ඕනද කියලා තෙල් ටොන් ගන්න. ඒ අනුව එයා යනවා වකවානුවේ වකවානුවට එයාත් එක්ක කිසුමකට. එතකොට එයාට වඩා පහසුයි ටර්ම් කොන්ට්‍රැක්ට් එකකට ගිහම ඒ මාස ආය සඳහා තෙල් තොග සංඛ්‍යාව සැපීමේදී එයා ඒක ෂෙඩියුල් කරගන්නවා. එතකොට එයාට වඩා පහසුයි. හැබැයි ස්පොට් එකකට ගිහම වෙන්නේ ෂණික මිලදී ගැනීම. එකෝ දින 30යි නැත්නම් දින 45යි වෙන්නේ කෙටි කාලයක් සීමාවක් තුළට. ඉතින් කෙටි කාල සීමාවකට ගියාම එයා තෙල් හොයන්න ඕනේ. මොකද එයාගේ ස්ටොක් එක තින්නේ එයා පොරොන්දු වෙච්ච යට දෙන්න. අලුතෙන් එනෝ නම් ඉල්ලුමක් ඒකට කො අතිරේක තොග තියෙන්න ඕනේ නැත්නම් එයා හොයන්න ඕනේ. එයා හොයන්න යනකොට එයාට මිල වැඩි කියනවා. එයාට සපේන අය. ඒතර අනිවාර්යෙන් ස්පොට් රේට් එක වැඩි වෙනවා. සිංගප්පූර් ප්ලැට්ස් එක. ඒතර ප්‍රීමියම් එක වැඩි. ඒතර ප්‍රීමියම් එක එතන වැඩි වුණාම තෙල් අනිවාර්යෙන් මිල ඉහළ යනවා බැරල් එහෙද. දැන් ගණනය කළ බැලුවොත් ටර්ම් කොන්ට්‍රැක්ට් එකට මාස 6ක ටර්ම් කොන්ට්‍රැක්ට් එකට තෙල් බැරල් එකකට එන මිලයි ඒකේ ගණන් හදුවාම පොලියයි බැංකු පොලියයි ලයිබෝ ප්ලස් එන ගාණයි ඊළඟට ප්‍රීමියම් එකයි අපේ එක්ස්චේන්ජ් රේට් එක. අපි හිතමු මේ එක්ස්චේන්ජ් රේට් එක මෙතන තියෙන්නේ නැහනේ. මේකත් උඩ යනවනේ. ඒතර යන ගාණට ඒක උඩ යන. හැබැයි කොන්ට්‍රැක්ට් එකට ගියාම ඒ ඇග්‍රීඩ් ප්‍රයිස් එකට තමයි ගන්නෙ. ඉතින් එතකොට මේක සරලව කිව්වොත් මේකේ වෙනස සිල්ලරට බඩු ගන්නවද ලාභ තොග ගන්නකට බඩු ගන්නවට ලබා පාරිභෝගිකයෙකුට සරලව ඔච්චරයි තින්නේ සාමාන්‍යයෙන් පැහැදිලි කරනවා නම් මම ඒකයි පැහැදිලි කිරීම කළේ. ඉතින් මම කියන්නේ ඇයි මෙතනට රිචර් කෙනෙක් නැත්තේ? මමත් උත්සාහ කළා. ගන්න බැරි වුණා. නෑ මම කියන්නේ පෙට්‍රෝලියම් එකට රිචර් කෙනෙක් ඉන්න ඕනේ.
ආචාර්ය හර්ෂ සිල්වා අමැතිතුමා.
ගරු අමැතිතුමා මම ඔබතුමාත් එක්ක 100ට 100ක් එකඟ වෙනවා. මේක මේ මේ ආවට ගියාට කරන්න පුළුවන්
දෙයක් නෙවෙයි. ඔබ තුමන්ලා බණ්ඩාගාරයට දැනුම් දෙන්න මේවා කලමනාකරණය කරන්නයි
කියන්නේ.
නැත්තම් මේක කරන්න බෑ. ඇයි මම ඔබතුමාට පැහැදිලි කරන්න වෙන දේ මැනියුලේට් කරනවා. සප්ලයර්ස් 3 දෙනෙක් එකතු වෙලා කතා කරලා දානවා. දාලා අඩු ගන්නට ගන්නවා ප්‍රොෆිට් එක. ඒගොල්ලෝ එහෙන් ෂෙයා කරගන්නවා. කවුද රේට් එක චෙක් කරන්නේ? කවුද රේට් එක චෙක් කරන්නේ? සිංගප්පූර් ප්ලැට්ස්.
ගරුව නියෝජ්‍ය ඇමතුමිය.
ගරු ඇමතුමා ඇතර මම තිය හම්බෙන් ඔය ටෙන්ඩර් එකේ ඉවුණාට පස්සේ ගියා මේක බලන්න. මටත් මේක ගැටලුවක් වෙලා තියෙන
නිසා
මෙතෙන්දි මමත් තීරණය කරා දවසින් දවස රේට් එක එකක්වත් චෙක් කරන්නේ නැහැ කවුරුවක් කර. එතකොට ඒක නිසා මමත් ඒ වෙලාවේ ලේකම්තුමාට තීරණ කිව්වා. මොකද එතන එන අයටත් එහෙම ලොකු දැනුමක්
මේක ගැන නැහැ.
අනිවාර්යයෙන්ම ඔබතුමා කියන එක මම හිතනවා කැබිනට් මණ්ඩලයට මේ සියලුම ඇමතිවරු එකතු
වෙලා දාලා නෑ මම ඔවා කියන්න ටිකක් මේ මේ අදිමදි කළා. මොකද ඒ වෙලාවේ මම ඔකට පැනනනම් කියයි අර හිටපු ඇමතිවරු සම්බන්ධයි කිව්වනේ මේ මේ
මම ඒ වෙලාවේ
තෙල් සම්බන්ධව වලට මේ තෙල් නැවගෙන ඒකින්ද මම කතා නොකරේ කියන්නේ
නේද
ඔබතුමා?
හරි උදේ මම ඇත්තටම ලේකම්තුමාට කතා කරලා කිව්වා
ඔබතුමිය එකගන මම ඊළඟ කැබිනට් එකේදී ඇමතිතුමාට කරු කියන්නයි කියන්නේ මම සහයෝගය දෙන්නම්.
හරි අද උදේ ලේකම්තුමාට කිව්වා ඇත්තටම.
හරි මම දැන් පැහැදිලි කළේ ගරු මුලාසනාරූඪ
මන්ත්‍රීතුමනි. තව විනාඩි දෙකක් පමණ
තියෙනවා. දැන් ආවින්ද මට විනාඩි දෙකක් දෙන්න. මම පෙන්නුවේ මේ වෙළඳ පරතරයයි. මේ ගෙවුමුශේෂ ප්‍රශ්නයට විසඳුම් දෙන්න නම් අපි මේ සාම්ප්‍රදායික ක්‍රමයෙන් ගිහිල්ලා නම් කවදාකවත්ම බෑ. 2019 වෙනකොට මීටකවත් එහාට යන්න බෑ. මේ එක්ස්චේන්ජ් රේට් එක තව ඉහළට යනවා. එතකොට මොකද වෙන්නේ? ඊළඟට එහෙම අපනයනයන් දිරිමත් වෙන්නේ නැත්නම් ඒවැය ගුණාත්මක භාවය වැඩි වෙන්නේ නැත්නම් ජාත්‍යන්තර වෙළඳපොළේ තරම් කරන්න බැරි නම් මොකද්ද කරන්නේ? අපේ ස්වභාවික සම දැන් මැණික් වලින් එනවද ආදායම? ඔයා මට කියන්න බලන්න මැණික් වලින් ආදායම එන ගාන කීයද කියලා මේ අවුරුද්දේ? මම අවුරුදු 3කට කලින් කියන ඩොලර් මිලියන 800යි. හැබැයි ගණනය කළා හැදුවොත් ඔය වගේ 4 ගුණයක මැණික් ලංකාවෙන් පිටරටට යනවා. අපිට එන්නේ 4න් 1යි. කවුද මේ මොනිටර් කරන්නේ? මේ රටේ ස්වභාවික සම්පත් නිසියාකාරයෙන් කළමනාකරණය කළා නම් මේ ප්‍රශ්නෙට විසඳුම් දෙන්න පුළුවන්. ඒක සැලසුම් කරගන්න ඕනේ. දැන් මම ඊට වඩා කියන්නේ විනාඩි දෙකක් තියෙනවා ඒක නිසා මම මේ හර්ෂසිල්ල මහත්මයා නාවුත්තපු තැනින් මම පටන් ගත්තේ. මේවා කරන්න ඕන නම් කරන්න ඕනේ ක්‍රමය පාඩු නොවෙන්න ලාභදායි ලෙස. හැබැයි මෙන්න මෙතනයි වරද ගරු මුලාසනාරූඪ සභාපතිතුමනි. දැන් තෙල් සංස්ථාවේ සභාපතිවරයා හෝ CEO කින දෙන්න මේක දැනගන්න එපැ. දැන් මන් දන්නේ මන් දැන් කිව්වට එකවත් මේගොල්ලෝ දන්නවද කියලා ඇහුවොත්. එතනයි ප්‍රශ්නේ තියෙන්නේ. ඉතින් ඒක නිසා මම කියන්නේ හරි පුද්ගලයෝ මේ පිළිබඳව නිපුණතාවය තියෙන, පළපුරුද්ද තියෙන, අධ්‍යාපනයේ තියෙන වෘත්තික භාවයේ තියෙන අය මේ පබ්ලික් එන්ටර්ප්‍රයිසස් වල සභාපතිගණන් වලටයි CEO තනතුරටයි පත් කරන්න. ඔක පහුගිය කාලේ වුණෙත් නැහැ. ඔක දැන් වෙන්නෙත් නැහැ. කවද්ද අපි හදන්නේ මේක? ඊළඟ කාරණේ මම කියනවා මේ ට්‍රෙෂරි එකේ පිරිස අද ඉන්න නිසා එදා කතා කරනකොට හිටියේ නැහැ. ගරු මංගල සම්මන ඇමතුමා ඉදිරිපත් කරපු අයවැය කතාවේ සිංහල එකේ 158 59 60 දැන් පොත නැහැ මංගව මතකෙන් කියන්නේ පොඩ්ඩක් එහෙම වෙන්න පුළුවන් බලන්න. දැන් තමුන්නාන්සලා STEM education එක ගැන කතා කරනවා. මොනවද STEM කියන්නේ? S කියන්නේ science, T කියන්නේ technology, E කියන්නේ engineering. මොකද M කියන්නේ? පොතේ ලියලා තිනවා තුන් තැනක M කියන්නේ medicine කියලා. M කියන්නේ maths. M කියන්නේ maths. තුන් පොලක මේක printing mistake එකක් වෙන්න බෑනේ. ඉතින් අමතුතුමා ලියලා දුන්න හින්දා කියෙව්වා. අපෙන් අහන්නකෝ. අපේ අමාත්‍යංශල මේවා කරනවනේ. අද අධ්‍යාපන අමාත්‍යංශන මිලියන 3500ක් වෙන් කරලා තිනවා. හැබැයි කෝ ප්‍රතිපත්ති තීන්දුවක් STEM reform එකට? මම කැබිනට් පේපර් එක දැම්. පළවෙනි රැස්වීම තිබ්බා. කියන්න කනකාටුයි ආවේ 12 දෙනයි. STEM reform එකක් නැතුව නවෝත්පාදනයට යන්න බෑ.
අරතුමාතා විනාඩියකින්
අවසන් කළ යුතුයි. වෙන්නේ නැහැ. මේවා අපි ෆුල්ල්ව සාකච්ඡා කරන මේ විනාඩි 12 මදි ගරු මූලාසන වල මන්ත්‍රීතුමනි මේ රටේ දැවෙන ප්‍රශ්න අපේ හරිසසිල්ල මැතිතුමා කිව්වාගේ අපි ලෑස්ති. අපි ලෑස්ති අපේ දායකත්වය දෙන්න. විද්‍යාඥයන්ගේ දායකත්වය, වෘත්තිකින්ගේ දායකත්වය, මේ සිල් දෙනාගේ දායකත්වය අපි දෙමු. මේකට වෙනම ෆෝරම්ස් ටිකක් තියන්න මේවා සාකච්ඡා කළා. මේකේ ප්‍රමුඛතාවයන් හඳුනාගෙන මේක අපි ඉදිරියට යම් කින කාරණේ කියමින් මම කතාව අවසන් කරනවා.
ඔබතුමාට බොහොම ස්තුතියි. ඔනරබල් සරවණ බවන්, you have 13 minutes.
I was given 16 minutes, I thought. Okay.
The original schedule it says 13 minutes.
පෙරමෙකුරිය සභාවෙන් ගෞරව උරුපිනර්කලේ ஒரு ஜனநாயக நாட்டில் ஊடகங்களின் பணி மகத்தானதும் பொறுப்பு வாய்ந்ததுமாகும். அவை மக்களின் குரல்கள் நல்ல விடயங்களை பாராட்டி ஊக்கப்படுத்தியும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக நேர்மையுடன் துணிச்சலுடன் செயற்படும் போது நாட்டின் ஜனநாயகம் மென்மேலும் செம்மைப்படுத்தப்படுகிறது. ஆனால் கடந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தபோது ஊடக நிறுவனங்கள் தாக்கப்பட்டும் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டும் சிறையில் அடைக்கப்பட்டும் ஊடக சுதந்திரத்தின் கழுத்து நெரிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட ஊடக நிறுவனங்களுக்கோ ஊடகவியலாளருக்கோ நீதி எட்டாக்கணியாகவே காணப்படுகின்றது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நல்லாட்சி அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்த பின்பு அப்படியான ஒரு பயங்கர நிலை இல்லாமல் செய்யப்பட்டதை நாம் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். அதேவேளை கடந்த அரசாங்க காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஊடகத்துறை மீதான அநீதிகளுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை என்பதை இவ்விடத்தில் சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது. எனினும் தற்சமயம் சில ஊடகங்கள் ஊடக சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்தாலும் கூட அவற்றுக்குமான சுதந்திரமும் இங்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று அச்சு ஊடகங்களை விட வானொலி, தொலைக்காட்சி, இணையங்கள், சமூக வலைத்தளங்கள் என்பன விடயங்களை பரிமாறிக்கொள்வதிலும் தகவல்களை பரப்புவதிலும் வேகமாகவும் பெருமளவிலும் செயற்பட்டு வருகின்றன. இவ்வாறு ஊடகங்கள் அரசியலில் காத்திரமான பங்கை வகித்த போதிலும் கலை இலக்கிய துறைகளிலும் எமது வரலாறு, கலாச்சாரம், மொழி, பண்பாடு, மதம் என்பன தொடர்பாகவும் எமது கலை இலக்கிய படைப்புகளுக்கான களங்களை அமைத்துக் கொடுப்பதிலும் எமது அரச வானொலிகளும் தொலைக்காட்சிகளும் பயனுள்ள பங்களிப்பை வழங்கி வந்தன என்பதை மறக்க முடியாது. நமது நாட்டின் பல இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், நடிகர்கள், வானொலி தொலைக்காட்சி நாடக நெறியாளர்கள் என பலருக்கு களமமைத்து கொடுத்து அவர்களை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தி ஒரு உன்னத நிலைக்கு உயர்த்திவிட்டதில் அரச வானொலி தொலைக்காட்சி ஊடகங்களின் பங்கு அளப்பெரியது. வானொலி தொலைக்காட்சி தொடர்களில் அற்புதமான சாதனைகளை ஈட்டியதுடன் சர்வதேச தரத்தை எட்டும் அளவுக்கு சிறப்பு பெற்றிருந்தன. ஆனால் போரின் பின்னான காலப்பகுதியில் எமது கலைப்படைப்புகளின் தனித்துவமும் மேன்மையும் சீரழிய ஆரம்பித்து விட்டன. பல தனியார் ஊடகங்கள் வாயிலாக தென்னிந்திய சினிமா மயமாக்கப்பட்ட சீரழிவு கலைகளின் பார்வையாளர்களாக எமது ரசிகர்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றனர். கலைத்துவம் இல்லாத தொலைக்காட்சி தொடர்களும் வன்முறைகள், ஆபாசம், நம்ப முடியாத கோமாளித்தனங்கள், தனிநபர்களை சுற்றிய மாயை என்பன கொண்ட சினிமாக்களும் எமது ரசிகர்களை மூன்றாம் தர ரசிகர்களாக்கி கொண்டிருக்கின்றன. வானொலி என்பது எல்லா மக்களாலும் கேட்கப்படும் ஒரு ஊடகம் என்ற வகையில் தமிழ் வானொலிகள் பற்றி சில அடிப்படை விடயங்களை இங்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். இலங்கையின் வர்த்தக வானொலிகள் இன்று முற்றாகவே தென்னிந்திய சினிமா பாடல்களால் நிரப்பப்பட்டுள்ளன. தென்னிந்திய சினிமா நடிகர்களும் நடிகர்களுக்கும் பாடகர்களுக்கும் பக்தர்களை உருவாக்கும் பணியையே இவை மேற்கொண்டு வருகின்றன. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ்ச் சேவை நாம் மறந்துவிட முடியாது. எனினும் எமது தேசியத்தின் அடிப்படையில் நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கும் தமிழ்ச் சேவையின் வீச்சு சில வருடங்களாக நலிவடைந்துள்ளமையை அவதானிக்க முடிகிறது. பல இசைக்கலைஞர்களை இனங்கண்டு சந்தர்ப்பம் வழங்கி அவர்களின் படைப்புகளை இசைத்தட்டுக்களாக்கி தமிழ்ச் சேவை பெரும்பணியை ஒரு காலத்தில் செய்தது. இதன் காரணமாக சிங்கள தமிழ் சினிமாக்களில் பங்கு கொள்ளும் வாய்ப்பை பெற்றனர். அப்பணி இன்னும் தொடர்வது பாராட்டுக்குரியது. ஆனால் வானொலி நாடகங்கள் கிராமிய கலைகளையும் கலைஞர்களையும் வெளிக்கொண்டு வரும் நிகழ்ச்சிகள் எமது வரலாறு பண்பாடு சார்ந்த படைப்புகள் என்பன மிக மிக நலிவடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றன. ஒரு காலத்தில் இலங்கை வானொலி நாடகங்கள் உலகத்தமிழ் வானொலிகளுக்கே நாடகத்துறையில் வழிகாட்டியாக விளங்கின. பல தொடர் நாடகங்கள் நேயர்களை வானொலியம் கட்டி வைக்கும் அளவுக்கு பெருமை பெற்றிருந்தன. அன்று வானொலி நாடக எழுத்தாளர்களாக அறிமுகமான பலர் இலங்கையில் சிறந்த இலக்கியவாதிகளாக வளர்ச்சி பெற்றிருந்தனர். இன்று தமிழ்ச்சேவையில் நாடகங்களின் மறு ஒளிபரப்பையே கேட்க முடிகிறது. காரணம் கேட்டால் போதிய நாடக பிரதிகள் வருவதில்லை என கூறப்படுகிறது. அது உண்மையாக இருக்கலாம். ஏனெனில் நாங்கள் எழுதிய நாடகம் ஒளிபரப்பாகும் போது தங்களாலேயே கேட்க முடியாத நிலை ஏற்படுமானால் எந்த எழுத்தாளன் எழுத விரும்புவான்? ஆம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ்ச் சேவையை யாழ்ப்பாண மாவட்டத்தில் தெளிவாக கேட்க முடிவதில்லை. சில வேளைகளில் இரைச்சலுடன் வரும், இன்னும் சில வேளைகளில் இரைச்சல் மட்டும் வரும். வர்த்தக வானொலியான தென்றல் தெளிவாக கேட்கும். ஆனால் தமிழ் மக்களின் கலை, பண்பாடு, வரலாறு என்பனவற்றின் குரலாக விளங்கக்கூடிய தமிழ் தேசிய சேவை வடபகுதி மக்களை தெளிவாக சென்றடைவதில்லை. இன்று நேற்றல்ல, 2010 இதே நிலைதான். இது திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் இனவாத நடவடிக்கையா என்ற சந்தேகமும் நமக்கு எழுகிறது. எனவே ஊடகத்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி தமிழ்ச் சேவை தேசிய சேவை நாட்டின் சகல பகுதிகளிலும் தெளிவாக கேட்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இதேவேளையில் பிராந்திய சேவையான யாழ் எஃப்எம் பற்றியும் சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். கடந்த அரசாங்க காலத்தில் இது முற்றுமுழுதாகவே அரசாங்கத்தின் பரப்புரை ஊடகமாகவே செயற்பட்டது. இதை அமைச்சர் ஒருவரின் ஆதரவாளர்களே ஆக்கிரமித்திருந்தனர். ஆட்சி மாற்றத்தின் பின்பு இந்நிலை மாறிவிட்டது. ஆனால் இது ஒரு பிராந்திய வானொலி என்ற வகையில் வட பிராந்தியத்தின் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் ஒரு ஊடகமாகவே இது இன்னமும் தன்னை தகவமைத்து கொள்ளவில்லை. இது தென்னிந்திய சினிமா பாடல்களாகிய நிரப்பப்படுகிறது. பழைய பாடல்களை நினைவூட்டவே கணிசமான நேரம் ஒதுக்கப்படுகிறது. இப்பிராந்தியத்தின் கூத்துக்கள், பாரம்பரிய கலைகள், நாட்டார் பாடல்கள் போன்ற மரபார்ந்த கலைகள் அவற்றை இன்னும் பேணிக்காத்து வரும் கலைஞர்களை நிகழ்ச்சிகள் மூலம் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். இங்கு மேற்கொள்ளப்படும் நவீன நாடக முயற்சிகள், குறும்படங்கள், இசை வெளியீடுகள், இலக்கிய வெளியீடுகள் என்பனவற்றை மக்கள் மத்தியில் இவ்வானொலி கொண்டு செல்ல வேண்டும். எமது வரலாறு, பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், அவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் என்பன பற்றிய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட வேண்டும். இப்படி எமது பிராந்தியத்தின் தனித்துவ அம்சங்களை வெளிக்கொண்டு வருவதன் மூலமே அது பிராந்திய வானொலி என்ற தகமையும் பெற முடியும். கௌரவ ஊடகத்துறை அமைச்சர்களே, தமிழ் மக்களுடன் நெருக்கமான உறவை கொண்டவர் என்ற வகையில் எமது தேவைகளையும் புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்கின்றேன். இங்கு இடம்பெற்ற விவாதங்கள் எல்லாம் இன்றைய விவாதம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததென்று நான் கருதுகிறேன். ஏனெனில் எமது நாட்டில் நிறைவேற்றப்படும் எந்த ஒரு திட்டத்துக்கும் அடிப்படையாக அமைவது நிதி ஒதுக்கீடாகும். போர் முடிந்த பின்பு இங்கு சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வரவு செலவு திட்டங்களிலும் வடபகுதியின் அபிவிருத்திக்கும் புனர் நிர்மாணத்துக்கும் நிதி ஒதுக்கப்பட்டது என்பது உண்மையே. ஆனால் அவை வடக்கின் தேவையை நிறைவு செய்வதற்கான தொகையின் மிகச்சிறு பகுதியாகவே இருந்தது. மட்டுமின்றி தேவைகளை நிறைவு செய்ய பொருத்தமான வகையில் ஒதுக்கப்படவும் இல்லை. இதில் மிகச்சிறு பகுதியே மக்களிடம் சென்றடைந்தது. இன்னும் சில திட்டங்களோ மக்களை மேலும் நெருக்கடிக்குள் தள்ளும் வகையில் அமைந்திருந்தன. குறிப்பாக இந்திய வீட்டு திட்டத்தில் ஒரு வீட்டுக்கு 500,000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஆனால் வழங்கப்பட்ட வரைபடத்தின்படி வீட்டை அமைக்க 800,000 ரூபாய் தேவைப்பட்டது. போரில் பேரிழப்புகளை சந்தித்த எமது மக்கள் அநியாயமாக வட்டிக்கு கடன் பெற்றோ அல்லது எஞ்சியிருந்த நகை நட்டுக்களை விற்றோ வீடுகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். இப்படி கடந்த காலங்களில் மக்களுக்கு வழங்கப்பட்ட சில நன்மைகளின் பின்னால் தீமைகள் தொற்றி நின்றன. ஆனால் இம்முறை சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் முன்னப்பொழுதையும் விட பயனுள்ள விதத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது எம்மை மகிழ்ச்சியடைய வைப்பதுடன் எம்மிடம் சில நம்பிக்கைகளையும் உருவாக்கியுள்ளது. குறிப்பாக மீன்பிடி துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வது, முன்னாள் போராளிகளுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கியவர்களுக்கு நிதியுதவி, 50,000 வீட்டு திட்டம் என்பவையும் அவற்றுக்கான நிதி ஒதுக்கீடுகளும் எமக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் அமைந்துள்ளன. 50,000 வீட்டு திட்டம் தொடர்பாக உடனடியாக கேள்வி பத்திரங்கள் கோரப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அவை எமது சூழலுக்கு பொருத்தமான முறையில் கல்லாலும் சீமெண்டாலும் அமைக்கப்படுவது மகிழ்ச்சியான விடயமாகும். பருத்தித்துறை, மயிலிட்டி, காரிநகர் ஆகிய இடங்களில் மீன்பிடி துறைமுகங்கள் நவீன வசதிகளுடன் அபிவிருத்தி செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இவை எமது மீனவர்களுக்கு பயன்படுமா என்ற சந்தேகம் எமக்கு எழுகிறது. இப்போது மயிலிட்டி, காரிநகர் ஆகிய பகுதிகளில் கடற்படையினரே நிலை கொண்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களை சொல்லி கடற்படையினர் அவ்விடங்களை விட்டு வெளியேற மறுக்கின்றனர். அதைவிட மீன்பிடி துறைகளை வேறு இடங்களில் அமைக்கும்படி கூறுகின்றனர். தற்சமயம் உள்ள மீன்பிடி துறைகள் மீனவர்கள் தங்கள் 1,000 ஆண்டுகள் அனுபவம் மூலம் பொருத்தமான இடங்களாக தெரிவு செய்யப்பட்டவை. கண்டத்திட்டுக்கள், நீரோட்டங்கள் என்பனவற்றின் அடிப்படையிலேயே பொருத்தமான இடங்கள் மீனவர்களால் தெரிவு செய்யப்பட்டன. எனவே வேறு இடங்களில் மீன்பிடி துறைகளை அமைக்கும் போது போதிய பயன்களை அடைய முடியாது. எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே, பாதுகாப்பு அமைச்சருடன் கலந்துரையாடி மேற்படி துறைகளை கடற்படையினரிடமிருந்து விடுவிக்க வேண்டும். அதன் பிறகே அமைக்கப்பட உள்ள மீன்பிடி துறைகளின் பயன்களை அண்மையில் பனை, தென்னை என்பனவற்றிலிருந்து கள்ளு இறக்குமதி செய்வது தடை செய்யப்படும் என வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டது. பின்பு அது தவறான அறிவித்தல் எனவும், பனை, தென்னை என்பனவற்றிலிருந்து கல்லிறக்க பிரதேச செயலரிடமோ அல்லது கலால் திணைக்களத்திடம் இருந்தோ அனுமதி பெற வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டது. ஏன் இந்த கட்டுப்பாடு என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வடபகுதியில் பனை, தென்னை, கல் உற்பத்தி, விற்பனை என்பன கூட்டுறவு சங்கங்கள் மூலமே இடம்பெறுகிறது. கல்லிறக்குவதற்கான அனுமதியை கூட்டுறவு சங்கமே வழங்குகிறது. மேலதிகமாக கலால் திணைக்களத்திடமோ பிரதேச செயலரிடமோ அனுமதி பெறும்போது தொழிலாளர்கள் அதற்கான கட்டணத்தையும் செலுத்த வேண்டும். எனவே கல்லின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அதேவேளை பியரின் விலை குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்லின் விலை அதிகரிக்க பியரின் விலை குறைவடைய நிச்சயமாக கல் விற்பனை வீழ்ச்சியடையும். இன்று வடக்கில் சீவத்தொழிலை நம்பி 20,000 குடும்பங்கள் வாழ்கின்றன. கல் விற்பனை வீழ்ச்சியடையும் போது அந்த மக்களின் எதிர்காலம் என்ன? இந்த முக்கியமான விடயம் கித்துள் கல்லுக்கு இந்த கட்டுப்பாடு இல்லை. மாறாக நவீன இயந்திரங்களை இறக்குமதி செய்து மேலும் இத்தொழிலை விருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் மக்களின் முக்கிய வாழ்வாதாரத்தில் ஒன்றான தென்னை சம்பந்தப்பட்ட சீவல் தொழிலுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படும் அதே வேளையில் சிங்கள மக்களின் தொழிலான கித்துள் கல்லிறக்க கட்டுப்பாடு இல்லை. இது ஒரு இன ஒடுக்குமுறை சார்ந்த நடவடிக்கையாகவே நாம் பார்க்கின்றோம். பனை, தென்னை, சீவல் தொழில் என்பது தமிழ் மக்களின் ஒரு பகுதியினரால் பரம்பரையாக மேற்கொள்ளப்படும் ஒரு தொழில். அது தற்சமயம் கூட்டுறவு முறையில் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இதன் காரணமாக 20,000 குடும்பங்கள் பயன்பெறுகின்றன. இந்நிலையில் இத்தொழிலை வீழ்த்தும் வகையில் கட்டுப்பாடு போடுவதும் பியர் விலையை குறைப்பதும் இனவாத நோக்கம் கொண்ட நடவடிக்கையாகவே நாம் பார்க்கின்றோம். எனவே கௌரவ அமைச்சர் அவர்கள் மேற்படி கட்டுப்பாட்டை நீக்குவதுடன் பியர் விலை குறைப்பை வாபஸ் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆட்சியாளர்களும் விசுவாசிகளும் இனவாதிகளும் இன்னும் அதிகாரிகள் மட்டத்தில் உண்டு. எனவே அவர்கள் தமிழ் மக்கள் விரோத நடவடிக்கைகளை முடுக்கி விடுவார்கள் என்பதில் அமைச்சர் அவர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
Honorable Douglas Devananda, you have 8 minutes.
நன்றி. சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சு தொடர்பிலான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களையும் பதிவு செய்வதற்கு வாய்ப்பினை வழங்கியமைக்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் நேரம் போதாமையினால் என்னுடைய உரையை சுருக்கமாக குறிப்பிட்டுவிட்டு எஞ்சிய உரையை நான் சபைக்கு ஐம் கோயிங் டு டேபிள் த பேலன்ஸ். நன்றி. அந்த வகையில் 2017 முதல் காலாண்டில் காணப்பட்ட பொருளாதார நிலைமையானது 2% அதிகரிப்பினை எட்டியுள்ளது. நிதியமைச்சர் கௌரவ மங்கள சமரவீர அவர்களது வரவு செலவு திட்டமானது நீல பசுமையாக இருந்தாலும் இதனை செயல்படுத்துகின்ற நிலையானது தளமானது தற்போதைய நிலையில் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுவது குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. குறிப்பாக கடல் தொழில் மற்றும் விவசாயத்துறையை எடுத்துக்கொண்டால் இதில் பாரியதொரு பங்களிப்பினை வடக்கு மாகாணத்தின் ஊடாக வழங்க முடியும் என்றாலும் அதற்குரிய வாய்ப்புகள் அங்குள்ள மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளனவா என்பதே எனது கேள்வியாகும். கடந்த கால யுத்தம் காரணமாக நேரடி பாதிப்புகளுக்கு அதிகளவில் உட்பட்ட மக்களாகவே வடக்கு கிழக்கு மக்கள் உள்ளனர். யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் இம்மக்களது மன வளத்திலும் பொருளாதார வளத்திலும் விருத்திகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். எனினும் அவை முறையாக மேற்கொள்ளப்படவில்லை. நமது மக்களுக்கு நிவாரணங்களும் சலுகைகளும் தொடர்ந்தும் கிடைக்க வேண்டும் என்று நமது மக்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவர்களது வாழ்வாதாரத்தில் கணிசமான விருத்தியினை காண்பதற்கு நமது மக்களது சொந்த வளங்களை விடுவித்தாலே போதுமானது. நமது மக்கள் சுய பொருளாதாரத்தில் முன்னேறுவது மாத்திரமன்றி இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பக்கபலமாக இருந்து பாரிய பங்களிப்பினை வழங்குவார்கள். யுத்தத்திற்கு முந்தைய காலப்பகுதிகளில் அவ்வாறான பங்களிப்புகளை எமது மக்கள் நிறையவே வழங்கியிருக்கின்றார்கள். வடக்கில் காணப்படுகின்ற கடல் வளங்களில் பாரிய அளவு சுரண்டல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் கடல் வளங்கள் எமது மக்களின் தொழில் உபகரணங்கள் என்பன தொடர்ந்தும் அளிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் அதிக அளவிலான கடல் வளத்தினை பயன்படுத்த இயலாத அளவுக்கு படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் அவை முடக்கி வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய நிலையில் கடற்தொழிலின் பல்வேறு கூறுகள் காணப்படுகின்றன. விவசாய நிலங்களை எடுத்துக்கொண்டாலும் இதே நிலைதான் காணப்படுகின்றது. இன்னும் விடுவிக்கப்படாத எமது மக்களின் சொந்த காணி நிலங்கள் படையினரின் விவசாய செயல்பாடுகள் காரணமாகவும் எமது விவசாய மக்கள் பலரது வாழ்வாதாரங்கள் இழக்கப்பட்டுள்ள நிலையும் தொடர்கின்றது. எவ்விதமான கைத்தொழில் வளர்ச்சிகளுக்கும் கிடையாது. தொடர் நிலையற்ற பொருளாதாரமான கட்டுமானத்துறையை எடுத்துக்கொண்டாலும் திருட்டு மணல் மாஃபியா காரணமாக மணலுக்கு செயற்கையான தட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டு வடக்கின் கட்டுமானத்துறையானது முழுமையாகவே ஸ்தம்பித்து போயிருக்கின்றது. யுத்தத்தின் பின்னரான காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் திடீர் நுகர்வு தேவைகளின் காரணமாக வடக்கில் ஏற்பட்டிருக்கும் உடனடி வர்த்தக பொருளாதாரமானது அதிகமான பொருட்களஞ்சியங்களை உருவாக்கியதன் காரணமாக வடக்கின் வர்த்தகத்துறையானது அதிக அளவு படுகடன் சுமையால் பாதிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தின் பின்னரான எமது மக்களின் பொருளாதார பலவீனத்தை இலக்காக கொண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்குள் நுழைந்துள்ள ஏராளமான நிதி நிறுவனங்கள் நுண்கடன் என்ற போர்வையில் எமது மக்களை தற்கொலைகளை நோக்கி தள்ளி கொண்டிருக்கின்றன. இத்தகைய பல்வேறு வகையிலான பாதிப்புகளுக்கு உட்பட்டு வருகின்ற எமது மக்களை குறிவைத்து அரசும் தனது ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருவதுதான் மிகவும் வேதனையாக இருக்கின்றது. எமது பகுதிகளில் சுமார் 15,000 குடும்பங்கள் முக்கிய வாழ்வாதாரமான பனைவள உற்பத்திகளை கேள்விக்குட்படுத்தும் வகையில் பணங்கள் இறக்குவதற்கு தடை என ஒரு வர்த்தக மானி அறிவித்தல் அண்மையில் வெளியிடப்பட்டிருந்தது. இத்தகைய ஏற்பாடுகள் தெரிந்து கொண்டுதான் மேற்கொள்ளப்படுகின்றனவா அல்லது தெரியாதனமாக மேற்கொள்ளப்படுகின்றனவா என்பது நமக்கு புரியாமல் இருக்கின்றது. இத்தகைய பொருளாதார பின்னடைவில் எமது மக்கள் இருக்கின்றார்கள் என தெரிந்தே வாழ்வாதார உதவிகள் என அவ்வப்போது ஏதாவது உதவிகள் வழங்கப்படுகின்றன. எமது மக்களின் வளங்களை விட்டு கொடுத்தால் இத்தகைய உதவிகள் எமது மக்களுக்கு தேவைப்படாத என்ற நிலை இருக்கும்போது அதனை செய்யாமல் யானை பசிக்கு சோளம் பொறி போல் வழங்கப்படுகின்ற வாழ்வாதார திட்டங்களில் இதுவரையில் எந்த திட்டமும் முழுமையான பயன்களை எமது மக்களுக்கு வழங்கியிருக்கின்றது என்பதை மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். காற்றடிக்கும் காலத்தில் மாவையும் மழை பெய்யும் காலத்தில் உப்பையும் விற்கப் போன கதை போல் காலகட்டங்கள் அறியாமல் வாழ்வாதார உதவிகளை வழங்கிவிட்டு திருப்திப்பட்டு கொள்ள முடியாது. இதை நிதியமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என நம்புகின்றேன். அந்த வகையில் எமது மக்களின் பொருளாதார வளங்கள் கொண்ட பகுதிகளின் மீட்புக்கும் தடைகளுக்கும் விடைகள் காண்பதற்கான ஒத்துழைப்புகளில் அவரது பங்களிப்புகள் கிட்ட வேண்டும். அத்தகையதொரு நிலையில் எமது மக்களால் எமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு போதிய அளவு பங்களிப்பினை வழங்க முடியும் என்ற நம்பிக்கையை தெரிவித்து கொண்டு தகவல்களை சந்தைப்படுத்துவதன் ஊடாக அதனை விற்பனை பெறுமதியை அதிகரித்து கொள்ள முடியும் என்ற நோக்கில் மாத்திரம் செயல்படுகின்ற சில ஊடகங்கள் மக்களை அடிக்கடி ஒருவித பதட்டத்துடனும் குழப்பத்துடனும் வைத்து கொள்ளும் நிலைப்பாட்டினையே கொண்டிருக்கின்றன என்பதை தெரிவித்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் செயல்படுகின்ற ஊடகவியலாளர்களின் தேவைகள் தொடர்பிலான சில கோரிக்கைகளையும் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். ஊடகவியலாளர்களுக்கு மடிக்கணினி கையடக்க தொலைபேசிகள் போன்ற சலுகைகள் பெற்று கொடுக்க போதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நமது ஊடகவியலாளர்களது பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு கடன் அடிப்படையில் அன்றி வரி சலுகையுடன் கூடிய மோட்டார் சைக்கிள்களை வழங்குவதற்கு ஒரு விசேட திட்டம் ஒன்றை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரம் லசந்த விக்ரமதுங்க மற்றும் பிரஹித் எக்கனலிஹொட போன்ற ஊடகவியலாளர்களது கொலை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருவதை போன்று கொல்லப்பட்ட குறிப்பாக நடராஜா, அற்புதராஜா, பால நடராஜா, நிமலநாதன், நடேசன் உள்ளிட்ட ஊடகவியலாளர்களது கொலைகள் தொடர்பிலும் படுகாயமடைந்த ஏனைய அனைத்து ஊடகவியலாளர்கள் தொடர்பிலும் தாக்குதலுக்குள்ளான ஊடக நிறுவனங்கள் தொடர்பிலும் உரிய விசாரணைகள் மேற்கொண்டு குற்றவாளிகள் இனங்காணப்பட்டு தண்டிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் உரிய பரிகாரம் காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உயிரிழந்த ஊடகவியலாளர்களது குடும்பங்களுக்கு அவர்களது வாழ்வாதாரத்தை ஈட்டுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு விசேட திட்டம் என்ற அடிப்படையில் ஒரு நிதி உதவி திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களுக்கென அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் கௌரவ அமைச்சர் மங்கள சமரவீர அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். வடக்கிலே செயல்பட்டு வருகின்ற சில ஊடக நிறுவனங்கள் அந்த நிறுவனத்தில் தொழில் செய்கின்ற நிலையில் பாதிப்புகளுக்கு உள்ளாக்கும் அல்லது இறக்க நேரிடும் ஊடகவியலாளர்களுக்கென்று எவ்வித கொடுப்பனவுகளையும் அவரது குடும்பங்களுக்கு வழங்காத ஒரு நிலையை காணப்படுகின்றது. எனவே தனியார் ஊடக நிறுவனங்கள் என்ற போதிலும் அவற்றில் பணிபுரிகின்ற ஊடகவியலாளர்களது நலன்களை பேணத்தக்க ஒரு ஒழுங்கு விதிகளை இந்த நாட்டின் ஊடகத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் எடுக்க வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் மங்கள சமரவீர அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரம்
எஸ் point of what is your point of order honorable
compensation has to be paid by the government or the mercenaries those who supported the government.
Okay, it's not a point of order. Okay, you can
idhil enna endu sonnal kutramulla manadhu kurugurukum enbadhu pola avargal thangalukku thangale kooliyaalargal vaithu thaaki vittu nattaidu korugindra சம்பவங்களையும் வடக்கில் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அந்த வகையில் நேரம் போதாமையினால் நான் எனது பேச்சினுடைய மிச்சத்தை சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன். நன்றி.
ஓகே, இட் வில் பி இன்க்ளூடட் டு த ஹேண்ட்ஸ் ஆக்ட். ஆனரபிள் ஸ்ரீநேசன், யூ ஹாவ் 8 மினிட்ஸ்.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, குறுகிய நேரமாக இருக்கின்றபடியால் விரைவாக விடயங்களை குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு ஜனநாயகத்தில் நல்லாட்சி நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது உண்மையில் அந்த நாட்டில் சட்டவாட்சி நிலவ வேண்டும், ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும், வெளிப்படைத்தன்மை காணப்பட வேண்டும், அத்தோடு மக்களின் பொதுஜன அபிப்பிராயங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், நீதித்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றோம். அந்த அடிப்படையில் கடந்த காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது 2004 2015 இடைப்பட்ட காலத்தில் 34 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது ஜனநாயகம் திசை திரும்புகின்ற போது அல்லது ஜனநாயகத்தின் மீது அராஜக கரங்கள் பற்றி பிடிக்கின்ற போது ஊடக சுதந்திரத்தின் மூலமாக ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்குமாக உழைக்கின்றவர்கள்தான் ஊடகவியலாளர்கள். அந்த வேளையில் பேனா முனைகளுக்கும் துப்பாக்கி முனைகளுக்கும் இடையில் ஒரு போட்டி ஒன்று ஏற்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அதன் காரணமாக பேனா முனையில் போராடுகின்ற பேனா போராளிகள் துப்பாக்கிதாரிகளால் சுடப்படுகின்ற விடயம் என்பது ஒரு சர்வசாதாரணமான விடயமாக நிகழ்ந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் கடந்த காலத்தில் கொல்லப்பட்டவர்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது லசந்த விக்ரமதுங்க, எக்னலி கூட காணாமல் ஆக்கப்பட்டவர், நடேசன், சிவராம், நிர்மலராஜன், நித்யானந்தம், கே எஸ் ராஜா, சுசிபரன், சுவேந்திரன், தவபாலன், கிறிஸ்பஸ் பயஸ், விஜயகுமார், சிவகுமரன் மற்றும் சுதாகரன், சிவ மகாராஜா, சசிதரன், ரஜிவர்ணன், டேவிட் குருகே, பி சத்யமூர்த்தி, ரிச்சார்ட் இசோய்சா, ரேலங்கி செல்வராஜா, இசைப்பிரியா, மெல் குணசேகர என்று இந்த கொல்லப்பட்டவர்கள பட்டியல் நீளுகின்றது. இதில் இதற்கு முற்பட்ட காலத்தில் கொல்லப்பட்டவர்களுடைய பெயர்களும் காணப்படுகின்றன. எனவே இந்த பேனா முனை மூலமாக போராடி ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உழைத்த உண்மையான ஊடகவியலாளர்களுக்கு இந்த இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அளிக்க வேண்டும். அதே நேரத்தில் இவ்வாறு கொல்லப்பட்டவர்களுக்குரிய நீதி வழங்கப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. எனவே அவர்கள் எதற்காக தங்களுடைய பேனாக்களை பயன்படுத்தினார்களோ அல்லது போராடினார்களோ அவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து ஒரு நல்லாட்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக உழைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்மையாக அவர்களுடைய உயிரை பறித்தவர்கள் சுதந்திரமாக சுயாதீனமாக இப்போது நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுமாக இருந்தால் நல்லாட்சி என்பதன் அர்த்தம் குறைந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்காக உழைத்த பேனா போராளிகளை ஆயுததாரிகளின் அந்த இறுக்கமான பிடியிலும் ஆயுததாரிகளின் பலிபீடத்திலும் உட்பட்டு அவர்கள் மரணத்தை தழுவியிருக்கின்றார்கள். எனவே இந்த பேனா போராளிகளுக்கு உரிய மரியாதை மதிப்பு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அவ்வாறு காவு கொள்ளப்பட்ட அந்த ஊடகவியலாளர்களுக்கு நீதி நியாயத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு படுகொலைகளை செய்தவர்கள் சுதந்திரமாக சுயாதீனமாக சர்வசாதாரணமாக நடமாடக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் நல்லாட்சி என்பதன் அர்த்தம் குறைந்து போவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது என்ற விடயத்தை இந்த காலத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே நேரத்தில் ஒரு விடயம், ஒரு அராஜக காலம் உருவாகின்ற போது ஊடகவியலாளர்கள் ரெண்டு விதத்தில் பிரிந்து செயல்படுகின்றார்கள். ஒரு சாரார் ஊடக தர்மத்தை பாதுகாக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், நல்லாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் அந்த அராஜகத்தின் பக்கமாக சேர்ந்து தங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுகின்ற அல்லது சௌகரியப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த இடத்தில் ஊடக தர்மத்தை பாதுகாப்பதற்காகவும் நடுநிலையான செய்திகளை வழங்குவதற்காகவும் கௌரவமான பத்திரிகை ஊடகத் தொழிலை செய்வதற்காகவும் உழைக்கின்றவர்களே உண்மையான ஊடகவியலாளர்களாக இருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் சில ஊடகவியலாளர்கள் தங்களுடைய சில சுகபோகத்திற்காக அந்த அராஜகங்களுக்கு அடிபணிந்து அவர்களோடு இணைந்து செயல்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். எனவே உண்மையான ஊடகவியலாளர்கள் என்பது உண்மையில் உயிரையும் கூட பணயம் வைத்து ஊடக தர்மத்திற்காகவும் ஊடக நியாயத்திற்காகவும் ஊடக நீதிக்காகவும் உழைப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்போதும் கூட நாங்கள் பார்க்கின்றோம், சில வேளைகளில் நல்ல விடயங்கள் அல்லது ஆரோக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டாமல் குறைபாடுகளை மாத்திரம் சுட்டிக்காட்டுபவர்களும் அல்லது குறிப்பிட்ட கட்சியினருக்கு அல்லது குறிப்பிட்ட நபர்களுக்காக உழைக்கின்றவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதனை விட நேர்மையாக நீதியாக நியாயமாக செயல்படுகின்ற ஊடகவியலாளர்கள், பக்கச்சார்பில்லாமல் தங்களுடைய செய்திகளை பரப்புகின்ற ஊடகவியலாளர்கள், ஊடகத்தை ஒரு தர்ம தொழிலாக கடைபிடிக்கின்ற ஊடகவியலாளர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும், அவர்களுக்குரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும். மாறாக வியாபார தொழிலாக இந்த ஊடகத் தொழிலை மாற்றுகின்றவர்கள் அல்லது தங்களுக்கு பிடித்தவர்கள் தங்களை சார்ந்தவர்களுக்குரிய விளம்பரங்களை மாத்திரம் தெரிவிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய ஊடகத் தொழிலிருந்து திருந்தியாக வேண்டும் என்ற விடயத்தை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். அதே நேரத்தில் கடந்த காலத்தில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி நியாயம் நிறுத்தப்படுகின்ற போதுதான் இப்படிப்பட்ட போலித்தனமான ஜனநாயகத்திலும் போலித்தனமான ஜனநாயக நாடகத்திலும் பங்கு பெறுகின்ற பாத்திரவாளிகள் இனிமேலாவது இப்படியான செயல்பாடுகளை செய்யாமல் இருப்பார்கள். கடந்த காலத்தோடு ஒப்பிடுகின்ற போது ஊடக சுதந்திரம் இப்போது வளர்ந்திருக்கின்றது, அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது, அதே வேளைகளில் தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய எனவே இந்த விடயங்களை நான் பாராட்டுகின்றேன். ஏனென்றால் அரசாங்கம் விடுகின்ற தவறுகளை கூட சுட்டிக்காட்டுகின்ற ஒரு திராணி ஊடகவியலாளருக்கு இருக்க வேண்டும். அவ்வாறான நிலையில் அரசாங்கத்தை கூட விமர்சிக்கக்கூடிய விதத்தில் இன்று ஊடகவியலாளர்கள் இருக்கின்றார்கள். அது ஒரு நல்ல நல்லாட்சிக்குரிய நல்ல ஆரோக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இந்த இடத்தில் வோல்டேயரின் கருத்தையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உனது கருத்தினை நான் எதிர்க்கின்றேன், உனது கருத்து வெளியிடும் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக எனது உயிரை கூட தியாகம் செய்யவும் தயாராக இருக்கின்றேன் என்று வோல்டேயர் கூறியிருக்கின்றார். கருத்தினை எதிர்க்கின்றேன், ஆனால் கருத்து வெளியிடுகின்ற சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பது உண்மையில் ஆரோக்கியமான செய்தியாகும். எனவே வோல்டேயரின் கருத்தினை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு நிதி ஒதுக்கும் முறையிலும் கல்விக்கான நிதி, சுகாதாரத்திற்கான நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட வேண்டும். எங்களுக்கு பாதுகாப்பு என்பது நாம் வேறு நாடுகளோடு இனி யுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை எதுவும் இல்லை. எனவே கல்விக்கான சுகாதாரத்திற்கான நிதியினை ஒதுக்கி ஒரு ஆக்கத்துறை சார்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று கூறி உரையினை நிறைவு செய்கின்றேன்.